किं ब्रूमत्तवसाहसम्बसुमते कस्यास्तिशम्भो भवद्धैर्यं चेदृगमात्मनस्थितिर्यं च अन्यैः कथं लभ्यते भ्रत्यद्देवगणं त्रसन्मुनिगणं नस्यत् प्रपञ्चं लयं पश्यन् निर्भय एक एव विहरति आनन्दसान्द्रो भवान् योगक्षेमधुरन्धरस्य सकलश्रेयप्रबोधोद्योगिनः दृष्टा दृष्टमतोपदेशकृतिनः बाह्यान्तरव्यापिनः सर्वज्ञस्य दयाकरस्य भवतः किं वेदितव्यं मया शम्भो त्वं परमान्तरङ्ग इति मे चित्ते स्मराम्यन्वहम्। भक्तो भक्तिगुणव्रते मुदमृतापूर्णे प्रसन्ने मनः कुम्भे सम्बतवाग्निपल्लवयुगम् संस्थाप्य संवित्फलम् सत्त्वम् मन्त्रमुदीरयन् निज शरीराकारशुद्धिम् वहन् पुण्याहम् प्रकटीकरोमि रुचिरम् कल्याणमापादयन्। சிவானந்தர் ஹரி பிரகரணம். பகவானுடைய பிரளயமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் பார்த்திருக்கோம். சகல பிரபஞ்சத்தையும் அழிச்சு தனக்குள்ள சேர்த்துண்டு அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு விஸ்ராந்தியை கொடுத்து பிறகு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு லீலை, அதான் பிரளயமூர்த்தி ஸ்வரூபம்னு பேரு. இந்த பிரளய காலத்தில் சகல பிரபஞ்சமும் தன்னுடைய காரணத்தோட உண்ணா போறது, காரியங்கள் தனித்தனியாக இருக்கிற நிலையில பல வேற்றுமைகள் காணப்பட்ட போதிலும் அது ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரே ஸ்வரூபமாக ஒரு பேதமும் இல்லாமல் அவ்யவகாரியமான ஒரு நிலையில் பெறுகிறது. அந்த நிலை ரொம்ப அவசியம். எப்பொழுதுமே நம்ம முழிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு சரீரத்தில் ரொம்ப களைப்பு ஏற்படும், கொஞ்ச நேரம் தூங்கணும். அதுக்காக 10 மணி தானே 12 மணி நேரம் தூங்கக்கூடாது, 6 மணிலேருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும். அது வரைக்கும் தூக்கம் இருந்தால் போகும், காடமான ஒரு நிதிரை இருந்தால் போகும், மறுநாளைக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லா வேலையும் பண்ணலாம். அப்படி இந்த தூக்கம் இல்லாத போனால் புத்திக்கு அதிகமான ஒரு வேலை வருது, இந்த மனசருக்கே அதுக்கு அத்தியதிகமான வேலை இருக்கு. அதனால் என்ன ஆறுது, மற்ற எல்லா செயல்களும் தடைபடுறது. அதே மாதிரியே இந்த உலகத்துக்கும் ஒரு சாந்தி வேணும். அதற்காக என்ன பண்ணிவிட்டார், அந்த உலகத்துக்கு ஒரு பிரளயத்தை கொண்டு வரணும் எனக்கூடியதான எண்ணத்தில் பிரளயத்தை கொடுக்கிறார். அப்பொழுது புதுசாக எல்லாத்தையும் தயார் பண்ண முடியும். அந்த பிரளய காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, அந்த எல்லா மனுஷியாளுக்கும் எல்லா பிராணிகளும் அது அழிஞ்சு போகும் பொழுது அந்த காட்சியே பார்க்கறது ரொம்ப சிரமம். அதுலையும் எப்படின்னா கருணாகரனாக இருந்து பார்க்கறது ரொம்ப சிரமம். சில பேர் காசு மச்சம் கத்துட்டே இருந்தாலும் அப்படியே இருந்துருப்பா, ஏன்னா தினந்தோறும் பார்த்தது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு வச்சுங்களேன், அங்கே உங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஏன்னா ஜனங்கள்லாம் ஏதோ ஒரு கவலையோட இருக்க. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டருக்கு இதை பார்த்து பார்த்து பழகி போயிடுது. அதே மாதிரியே சாதாரணமாக குரூராளாக யமலோக்கத்தில் இருக்கிறவாள் பாருங்க, யமப்பட்டால் அவளுக்கெல்லாம் என்னென்ன இதை பார்த்து பார்த்து வழக்கம் ஆயிடுத்தவா, ஏதோ கத்துட்டு இருந்தா சரியும்பா. ஆனால் சகல கருணாமூர்த்தியை அறிந்து கொண்டு மற்ற யார்களுடைய யாருடைய ஒரு துன்பத்தையும் பார்த்து சகிக்க முடியாமல் அவளுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு இருக்கக்கூடியதான் அந்த மூர்த்திக்கு எப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு கேட்கறதுக்கு, ரூமஸ்தவ சாகசம் பசுபதே, நீங்கள் பசுபதி, பசுக்களாக இருக்கக்கூடியதான சாதாரண ஜனங்களை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கிறவர், அப்படிப்பட்ட தங்களுக்கு என்ன சாகசம், கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம் ஏ பரமேஸ்வரா, உங்களுக்கு இப்படிப்பட்டதான தைரியம் எப்படி வந்தது? ஈத்ருஷம் ஆத்மனஸ்தி திரியம் ச அந்யை கதம் லப்யதே. இப்படிப்பட்டதான மனசுல ஒரு உறுதி, அதென்ன வேணும் மனுஷனுக்கு? வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் வரும்பொழுது அந்த உறுதி வேணும். இதுக்குத்தான் எல்லா சாஸ்திரமும் சொல்றது. ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதோ என்ன பண்றா வேதங்கள்ல? ஒரு அம்மிக்கல்லை கொண்டு வந்து அந்த அம்மிக்கல்ல மேல நிக்க சொல்றான். நின்று விட்டு அந்த பெண்ணை நிக்க சொல்லி அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்கிறார், அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா. வாழ்க்கை எல்லாம் அப்படியே ஒரு பூ மாலை மாதிரி, புஷ்பம் மாதிரி இல்லம்மா. புஷ்பங்களை நடக்கிற போல பூ மிதிக்கிற போல இல்லை வாழ்க்கை. இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும். துன்பம் வரும் பொழுது உறுதியாக நிற்க வேண்டியது நீ தான். எல்லாரும் ஆத்துக்காரரா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், அப்பப்ப துன்பம் வரும்பொழுது அதை தாங்கி நிற்கணும். நாளைக்கு நல்லது வரும்னு முயற்சி பண்ணக்கூடிய நான் தைரியம் உனக்கு வேணும். ஆகையால் இந்த கல் மேல ஏறி நில்லு, என் வாழ்க்கை கல் மாதிரி இருக்கான். அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா. இந்த கல் மாதிரி ஸ்திரமாயிருப்பா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி வாழ்க்கையில மனுஷனுக்கு வேண்டியது என்ன? துன்பம் வந்தா அப்படியே இடிஞ்சு விழுப்படாது. வந்துடுத்தே துன்பம் அப்படின்னு அழப்படாது. அழுது என்ன பண்ண போற? இன்னும் தலைவலிதான் ஜாஸ்தியாகும். ரொம்ப அழுதுன்னா தலைவலி ஜாஸ்தியாகும், கவலை ஜாஸ்தியாகும். அழுதா என்ன பண்ணணும்? அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இனிமேல இப்படிப்பட்டதான துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு நாம என்ன முன்முயற்சி எடுத்துக்கொள்ளணும் அதை பார்க்கணும். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு வழி என்ன அது பார்க்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு உறுதி மனிதனுக்கு, மனிதனுக்கு எப்படி வரும் அந்த மனசுக்கு? பகவத் அனுகிரகம். பவத் தைரியம் ஈதம் ஆத்மனஸ்திதிரியம் கதம் லப்யதே. மற்றவர்களுக்கு எப்படிப்பா கிடைக்கும்? உன்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். மனுஷால்னா ஏதோ ஒரு சின்ன துன்பம் வந்தாலே தாங்க முடியாம பாரு. பரிசையை இப்ப பேப்பர்ல பாருங்க, எப்ப வந்தாலும் மேல மாடியில இருந்து கீழே விழுந்து பிராண விட்டான். இதை தான் பாக்குறோம். இது முன்னாள்லாம் எப்படி இருந்ததுன்னா படிக்காதவா பண்ணுவா, இப்ப படிச்சவா உத்தியோகத்துல இருக்கிறவா அவாளே பண்ணிட்டு இருக்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், பெரிய உத்தியோகத்துல இருக்கான், 40,000 சம்பாதிக்கிறான். என்ன விவகாரம் பண்ணார்? ஏதோ ஒரு விவகாரம், அதனால பிராணம் விட்டுக்கிறான். என்னன்னு தெரியலையே. அப்ப துன்பத்தை தாங்கக்கூடியதான திறமை எல்லாருக்கும் போயிடுது. பழைய நாள்ல எப்படிப்பட்டதான கட்டம் வந்தாலும் பாட்டியம்மா சொல்வா, இதே மாதிரிதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வாசல வந்தது, கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடுது. இப்படி பேசி பேசியே துன்பத்தில விட்டு விட்டுருவான். இப்ப விவகாரம் என்ன சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லையே. நமக்கு இப்படி துன்பம் வந்தா அவ்வளவுதான், இடிஞ்சு விழுந்துட்டு அப்படியே பிராண போறதுக்காக ஆத்மஹத்தியக்காக தான் பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் அது கூடப்பா பிரஸ்யத் தேவகணம். எப்படி உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதான ஒரு ஹலாஹலம் வரும்பொழுது பிரஸ்யத் தேவகணம் த்ரசன் முனிகணம். அதே போல பிரளய காலத்தில் தேவதைகள்லாம் ஓட தொடங்கி விட்டாராம். ஏண்டா, நமக்கு இது போல எண்ணிக்கையும் வந்தது இல்லையே. சொர்க்கலோகத்தில் ஒரு கஷ்டமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருந்துருந்தாவா? இருந்தா போல இருந்து மகாப்பிரளயம் வந்தாச்சு, சொர்க்கலோகம் பத்திண்டு இருக்கிறதுன்னு அவளுக்கு எப்படி இருக்கும்? தேவகணம் தேவதைகளை அந்த இடத்துல இருந்து ஓட தொடங்கினா எல்லா திக்குங்க ஓடுறா. எந்த பக்கம் ஓடணும்னு தெரியல, எந்த பக்கம் தோணினா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஓட மாட்டேங்கிறான், என்னமோ ஓடிட்டு இருக்கா. இந்த மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணார்? அவளுக்கு தெரியும் இந்த தேவதைகளுக்கு மகர்ஷிகளும் என்னன்னார், இவாளுக்கு வந்து ஏதோ ஜன்மாந்தரத்தில் பண்ண புண்ணின புண்ணியத்தினால வந்தது ஐஸ்வர்யம். தேவதைகளுக்கு தான் உறுதியாக சிரமப்பட்டு சம்பாதித்து கொண்டதான புண்ணியமானது மகர்ஷிகளுக்கு முனிகளுக்கு. எப்போ புண்ணியம் பண்ணினா யஜ்யாங்காதிகள்லாம் பண்ணினா அதனுடைய வழியாக அதனுடைய பலமாக நிறைய சுகம் வந்தாச்சு, ஆனந்தம் வந்தாச்சு அவளுக்கு. அவ எல்லாத்தையும் மறந்து விட்டான். நாங்க அப்ப என்ன பண்ண இதை பண்ண எல்லாம் மறந்தாச்சு. இப்ப என்னடா லைஃப் என்ஜாய் பண்றது? அது ஒண்ணுதான் தெரியும். தேவலோகத்துல வேற எதை பத்தி யோஜனையே கிடையாது. எப்ப எது வேணும்னாலும் அப்ப அது கடைச்சுண்டே இருக்கு, ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. ஆனா இந்த மகர்ஷிகள்லாம் என்ன, அவளுக்கு தெரியும் சிரமப்பட்டு வேலையே பண்ணிட்டே இருக்கணும், தபஸ் பண்ணிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். அதான் மகர்ஷிகளுடைய சொல்லு. ஒரு நாளும் சும்மா இருந்துட்டு இருக்க மாட்டேன், எப்பொழுதும் நல்ல காரியத்தை பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா அது ஒண்ணுதான் க்ஷேமத்தை கொடுக்கும். நன்றா அறிந்தவாவா. இப்படி சப்தர்ஷிகள் மற்ற மகர்ஷிகள் அத்தனை பேரும் பாருங்க, சும்மா இருக்கவே மாட்டான். காயத்ரி மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்க அவளுக்கு மனசுல உறுதி இருக்கு. அவளுக்கு தெரியும் என்ன ஆக போறதுன்னு. அதுவரை தெரியும் எங்களை காப்பாத்துறதுக்கு பரமேஸ்வரன் இருக்கான்னு தெரியும். ஸோ இந்த முனிகள்லாம் என்ன பண்ணுவான்னு, அப்படியே பிரம்மலோகத்துக்கு போயிடுவாவா. அவளுக்கு தெரியறது இந்த தேவதைகளுக்கு என்ன ஆக போறதோன்னு தெரியல. அதனால தேவதைகள் ஓடுறான். அவ என்னாச்சுன்னார், பகவான் நம்மள்கிட்ட இருக்கார், நம்மளுக்கு எரிக்க மாட்டார், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார்னு தைரியம் இருக்கு, உறுதி இருக்கு. இருந்தாலும் உலகத்துக்கு இப்படி ஆயிண்டிருக்கேன் எனக்குடையதான எண்ணத்தினால அங்கேயே இருந்துன்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, அத்ர தன் முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பசியன்னு. இது அழியக்கூடியதான் இந்த பிரபஞ்சம் லயத்தை அடையிறத பார்த்து பார்த்து நிர்பய ஏகையேவ விஹரதி. ஒரு பயமும் இல்லாம ஆனந்தமாக கூத்தாழிண்டிருக்கிற ஐயா பரமேஸ்வரன் நீர் ஒத்தர் தான். உலகம் மூக்க அழுதுண்டு இருக்க பொழுது இவர் பாட கூத்தாழிண்டே இருக்க பார்த்தேல, நிர்பய ஏகையேவ விஹரதி. இதனாலேயே தெரிகிறது ஆனந்த சாந்திரோ பவானு, ஆனந்த கட்டியா நீங்க இருக்கள் அப்படின்னு. எல்லா எப்படிப்பட்டதான துன்பம் வந்தாலும் மனநிலையை உடஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் உங்க அனுகிரகத்தினால்தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, காரணக்கு காரணம் பிரளய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி அதுக்கப்புறம் உன்னை கேட்கிறார். நானும் பார்க்கறேன், ஹே பரமேஸ்வர உன்னை வேண்டிக்கணும்னு பார்க்கறேன், உன் இடத்துல என்னுடைய துன்பத்தை சொல்லணும்னு நினைச்சு பார்க்கறேன். ஏன்னா சாதாரணமாக பாருங்க, மனுஷர்களுக்கு கவலை வந்ததுன்னா இந்த கவலை யார்கிட்டயாவது சொல்லிண்டா அது குறையும்னு ஒரு எண்ணம், அது சில பேருடைய அபிப்பிராயம். ஆனால் நியாயமாக பார்த்தேன்னா அது நிஜமா இல்லையான்னு பார்த்தேன்னா நிஜம் இல்லையுன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியும்னா, நீங்கள் துன்பத்தை மறக்கணும், மறக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தரதை சொல்லி வழக்கின்றிருக்கேன், அவளுக்கும் துன்பத்தை கொடுக்குறேள், நீங்களும் அதை மறக்காமல் மறுபடியும் அதை இன்னொருத்தரும் ஞாபகப்படுத்திட்டுருக்கேள், அது என்ன குறைகிற வழியா. ஆனால் இன்னொரு என்ன சொல்கிறதுன்னு, லோகத்தில் ஒரு எண்ணம் என்னன்னா, ஒரு நமக்கு ஒரு துன்பம் வந்தால் நாலு பேருக்கு சொல்லிக்கணும் சார், பரிமாறிக்கணும் சார், ஏன்னா அவளும் கஷ்டம் பண்ணுமோ, பரிமாறிக்கணும், பரிமாறினா சரியா போயிடும் குறையும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இந்த துன்பம் நமக்கு எப்படி வந்தது, ஏதோ ஒரு ஜென்மாவில் தெரியாமல் ஏதோ ஒரு துன்பம் பண்ணினோம், ஒரு பாபம் பண்ணினோம், அதனுடைய விளைவாகத்தானே வந்திருக்க. இந்த விளைவா வந்தது மறுபடியும் மறுபடியும் நாலு பேருக்கு சொன்னத்தினால இது போக போறதில்ல, இது பழைய கர்மா அவனுடைய ஒரு பலம். அந்த பலத்தை நம்ம அனுபவிச்சோமா தானா போயிட போறது. இருந்தாலும் ஜனங்களுக்கு அதை அனுபவிக்கிற காலத்துல நான் ஒண்டியா அனுபவிக்கிறேன்னு ஒரு கவலை, இந்த ஒண்டியா ஏகாந்தத்தை வந்து பார்த்தல, அதுக்காகத்தான் நாலு பேருக்கு சொல்லிக்கிறான். அதனால என்னாச்சுன்னு, அது வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் சொல்றார். யோகக்ஷேம துரந்தரஸ்யா, அப்படி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய துன்பத்தை சொல்லி, ஹே பரமேஸ்வரா என்னை காப்பாத்தப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு வந்ததான இந்த துன்பத்தை நீக்கப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நினைக்கிறதுக்கு முன்னால் ஒன்று தோன்றது, இது அவசியமானு தோன்றும். நம்ம சொன்னால் தான் அவருக்கு தெரியுமா அவருடைய ஸ்வரூபம் என்ன பாருங்க. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதையே மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்டே சொன்னேன்னா நச்சரிக்காதுன்னு கோபம்தான் வரும். தெரியாத விஷயத்த சொன்னா பரவாயில்ல, ஒரு தரம் சொல்றேன், ரெண்டு தரம் சொல்றேன், டெய்லி சொல்லிட்டே இருந்தேன்னா அவருக்கு எப்படி இருக்கும்பா. தெரிஞ்சவர் இல்லாது பரமேஸ்வரன் உங்க இதயத்திலேயே இருந்துருக்கார், இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு வந்த துன்பமும் அவருக்கு தெரியும், இந்த துன்பம் ஏன் வந்ததுன்னு அவருக்கு தெரியும், எப்ப நீங்க ஏதோ ஒரு விளைவு பண்ணிருக்கல அதனுடைய விளைவாக இன்னைக்கு இவருக்கு வந்திருக்குன்னு தெரியும். இது தெரிஞ்சிருக்கார். நீங்கள் ஏதோ ஒரு தரம் ஏதோ சொன்னேன்னு வச்சுங்களேன், ஏதோ போனால் போகிறது துன்பம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லும். ஆனால் நம்ம ஒரு தரம் இல்லையே, டெய்லின்னு அவர் கேட்குறோம். ப்ராப்ளம் போகிற பரியந்தம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருந்தால் மனுஷனு கோபம் ஒரு மாதிரி அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஹே பரமேஸ்வரா நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, யோகக்ஷேம துரந்தரத்யா சகல ஸ்ரேய பிரதோத்யோகினா. அந்த பரமேஸ்வரன் பாருங்க அவர் என்னன்னார், எதற்காக இருக்கள், யோகக்ஷேமம் வஹம்யஹம், எல்லோருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கிறார். யோகம்னு என்னது, நம்மகிட்ட இல்லாத பொருளை நமக்கு வரும்படி பண்றதுக்கு யோகம்னு. அவனுக்கு இன்னைக்கு ராஜயோகம் சார் அப்படிங்கிற, அப்படின்னா இல்லாத காசு இவருக்கு சேராது, இவருக்கு வந்திருக்கு. நம்மகிட்ட இதுவரைக்கும் இல்லாத நமக்கு வந்தது என்ன, ஒரு லாபம் வந்தா அதுக்கு யோகம்னு பேர். ஆனா அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது செலவாகாம இருக்க பார்த்தா அதுவும் க்ஷேமம்னு பேர். இந்த யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். யோகம்னா புதிதாக நமக்கு வரக்கூடியதுக்கு யோகம்னு பேர். இருக்கிறது செலவாகாம பத்திரமா அப்படியே வச்சுட்டு இருக்கோம் பார்த்தா இதுக்கு க்ஷேமம்னு பேர். ரெண்டும் அவசியம். தினந்தோறும் வந்துட்டு இருக்கணும், அதே போலயே இருக்கிறத பத்திரமா காப்பாத்துட்டு இருக்கணும். நிறைய காசு வருது சார், வந்த அளவுக்கு போயிட்டே இருக்குன்னா அப்புறம் என்ன இருக்கு மிச்சம்? விவகாரம் என்ன, வரணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், அப்படியே சேர்த்து வச்சோம்னா பிரயோஜனமே இல்லை. ஏன்டா சேர்த்து வச்சா அது விலை குறைஞ்சு போயிட்டே இருக்கு, நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கல. ஸோ விவகாரம் என்ன, வரணும், வரதை நீங்க அனுபவிக்கணும். வந்தது முழுக்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதையும் அனுபவிச்சுட்டுன்னா அப்புறம் ரொம்ப கட்டமா போயிடும். ஸோ 100 ரூபாய் வந்ததுன்னா ஒரு 70 ரூபாய் வரைக்கும் அனுபவிக்கலாம், மீதி கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். அதே போலயே என்ன பண்ணணும், சில பேருக்கு நம்மகிட்ட நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டே போனேன் எல்லாம் க்ஷேமா இருக்கும். அதெல்லாம் சுக்கராச்சாரியர் சொல்றார், 100 ரூபாய் உங்களுக்கு இன்னைக்கு வந்ததை ஆனால் ஒரு 20 ரூபாய் தான தர்மம் பண்ணுங்க, நல்ல கர்மாவை பண்ணுங்க, மீதி 80 ரூபாயில் உங்களால் என்ன முடியுமோ அதை சேமித்து வச்சு மீதியை அனுபவிச்சுருந்தோம், அப்படியே சேர்த்து வச்சு பேங்கில் போட்டு வச்சு 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 அதுக்கு உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுவோம்னு, அவளுக்கு பணத்தினுடைய அருமை தெரியாமல் போயிடும், அனாவசியமாக செலவு பண்ணி நாசம் பண்ணி விடுவான், அவளும் சௌக்கியமாக இருக்க மாட்டான், நீங்களும் சௌக்கியமாக இருக்க மாட்டேன். ஆகையால் என்ன பண்ணணும், ஓரளவுக்கு நமக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கணும், நம்மள்கிட்ட கீழே யார் இருந்துருக்காளோ அவளுக்கு சகாயம் பண்ணணும், மீதியை கொஞ்சம் சேர்த்து வச்சு மற்றவர்களுக்கு அனுபவிக்கணும் இப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் அன்னன்னைக்கு வரக்கூடியதான ஒரு காசையும் இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபமும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு பிராணிக்கும் மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மனுஷன்னா வசதி. பரமேஸ்வரனுடைய கண்ணுல எறும்புலேருந்து எல்லா பிராணியும் ஒன்று தான். 4 வேதங்கள் வாசித்த பிராமணனோ அந்தனரோ இல்லை ஒரு எறும்போ ஒரு பன்னியோ அவர் கண்ணுல எல்லாம் ஒன்று தான். அவருக்கு எல்லாம் குழந்தைகள் மாதிரி, பிதாசி லோகசிய சராசரஸ்யா, எல்லா பிராணிகளும் காப்பாற்ற மாதிரி அவர். ஆகையால் எல்லோருக்கும் நன்மையும் கொடுத்துருக்கார், எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துருக்கார். யோகக்ஷேம துரந்தரஸ்ய துரந்தரம், யோகக்ஷேமத்தை காப்பாற்றுவதில் முதல்ல இருக்கிறவர், அது அவருடைய வேலை. சகல ஸ்ரேய பிரத உத்யோகினா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கார், எல்லோருக்கும் ஸ்ரேயஸ்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். இந்த உலகத்துல ரெண்டு இருக்கு, ஸ்ரேயஸ்து பிரேயஸ்துன்னு. இந்த ஸ்ரேயஸ்துன்னு என்னன்னு, இப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பிறகு ரொம்ப நமக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு ஸ்ரேயஸ்துன்னு. சின்ன குழந்தையில படிப்படிங்கிற அவனுக்கு அதுல இஷ்டமே இல்லை. ஹோம்ஒர்க் எழுதணும், புத்தகத்தை எழுதுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், அதை படிக்கணும், நோட்டு பண்ணணும், இதெல்லாம் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவனுக்கு எதுல இஷ்டம், கிரிக்கெட் பார்க்கணும், விளையாடணும். அந்த விளையாட்டுலேயே புத்தி இருக்கு. ரொம்ப பேர் சொல்றான், குழந்தையெல்லாம் படிக்க மாட்டேன், குழந்தையெல்லாம் படிக்க மாட்டேங்கிறான் சார், என்ன பண்றது, படிப்பே வரலையே, அவன் மண்டல ஏறலையே அப்படிங்கிறார். இது என்ன, உள்ள போட்டு இது ஜூஸ் மாதிரி உள்ள விட்டு விட்டு மூடிடுவிட என்ன, அப்படி இல்லை. அது என்ன பண்ணா, அந்த ஒரு சமயம் அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டிகிட்டே இருக்கணும். படித்தா தான் நன்னா இருப்பேன், படித்தா நான் ஆறு தரம் சொன்னேன்னு வச்சுக்கலேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்பான். ஸோ விவகாரம் என்னென்ன, இந்த எல்லாத்தையும் படிச்சுண்டு அவளுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருந்த போதிலும் படிக்கிற காலத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பிறகு அதுதான் ரொம்ப சுகத்தை கொடுக்கும். அதே போல இப்போ நம்ம ரொம்ப ஆனந்தமாக இருந்தோம்னு வச்சுங்களேன், பின்னால் கஷ்டப்படும். அவன் பாட்டுக்கு சினிமா பார்க்கறது, பொழுது போக்குறது, இப்படி அனாவசியமாக பொழுது போக்கிண்டே இருந்தானே ஆனால் பின்னால் இது எப்படி இருக்கு, காம்படிட்டிவ் வேர்ல்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னார், இவனோட மற்ற ஜனங்கள் முன்னுக்கு வரும்பொழுது இவனுக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கு பிரேயஸ்ன்னு பேர். இந்த ஸ்ரேயஸ் இருக்கு பார்த்தா ஹீதம்னு பேர். இதுக்கு உலகத்துல ரொம்ப பேர் பிரியவாதிகளா இருப்பா, ஆஹாஹா நீங்க தான் வசதி, உங்களோட வேற என்ன இருக்கு, அப்படி இப்படின்னு இனிமையா பேசிட்டே இருப்பா. ஆனா அதனால நமக்கு நல்லது இல்லை. உண்மையை சொல்லணும், சார் இன்னைக்கு லெக்சர்ல இது கஷ்டமா இருந்தது, நீங்க ஒழுங்கா சொல்லல, எங்களுக்கு சரியா புரியல இப்படின்னு, அத உண்மை அதுக்காக வேணும்னு சொல்லக்கூடாது. இது போல நமக்கு அட்வைஸ் கொடுத்தா அதை மாத்திக்கலாம். பார்த்தீங்களா, இப்ப என்ன ஸ்ரேயஸ்து பிரேயஸ்துன்னு பேர். அவர் முகத்தை எதிர்க்க எப்படி சார் சொல்றது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லப்படாது. எது உண்மையோ அது பேசணும். இப்போ என்ன ஆச்சுன்னு, இந்த லோகத்தில் ஜனங்கள்னா சததம் பிரியவாதின அப்பிரியஸ்ய பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா. ராமாயணத்தில் சொல்றார், அப்பிரியமாக இருந்த போதிலும் உண்மையை பேசுறது, உனக்கு ஹிதத்தை பேசுறதுங்கிற மனுஷால் ரொம்ப குறைச்சல், சொல்றவாளும் குறைச்சல், சொன்னாலும் கேட்கிறவா அதை விட ரொம்ப குறைச்சல் தான். மாரீசன் ராமன் எடுத்துறார், இது ராவணன் எடுத்துறார். ராவணன் வர்றார் இங்கே, இது பார்த்து தபஸ் பண்ணிட்டே இருக்கார் மாரீசன். என்ன சுவாமி அவருக்கு அந்த ராமன் முதல்ல பானத்தை விட்டார் பார்த்தீங்களா, மீதி பேர்லாம் கொல்லுட்டார், இவர் மட்டும் வாயோயாஸ்திரம் போட்டு சமுத்திரத்துக்கு நடுவில் தள்ளிவிட்டார். இந்த மாரீசர் பாதி சமுத்திரத்துல நீஞ்சுண்டு வந்தான், யோஜனை பண்ணி பாருங்க, நதியில நீஞ்சறதே கேட்டோம், சமுத்திரத்துல பாதியில தள்ளி விட்டார், அங்கிருந்து நீஞ்சுண்டு வந்தான். ஏதோ ஒண்ணு அண்ணியில இருந்து ராமனுக்கு மகாபயம், இந்த மாரீசனுக்கு ராமனை கண்டா பயம். ரகாராதினி நாமி ராமத்ரஸ்தனி ராவணா அப்படிங்கிறான். ராவணன் வந்தான், நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ராவணன் என்ன, அவ்வளவு ராட்சதாவளுக்கும் அதிபதியா இருக்கிறவன், ஒரு சாதீகரணமாக இருக்கக்கூடிய மாரிச்சனை பார்த்து நீ எனக்கு சகாயம் பண்ணணுங்கிறான். மாரிச்சன் பார்த்தார், வந்து விட்டாரோ இல்லையோ இன்னைக்கு, நமக்கு ஏதோ ஆயிடுதுன்னு நினைச்சோம், என்ன சகாயம் பண்ணணும்னார். இல்லை நீ ஒரு அழகான ஒரு மான் வேஷம் போட்டுக்கணும், அது எப்படி தங்கமானா வேஷம் போட்டுண்டு அந்த ராமனுடைய பர்ணசாலை இருக்கிறதுல அந்த குடிசைக்கு முன்னால் அப்படியே சுத்திட்டே இருக்கணும், சீதாதேவி கண்ணில் விழறா போல சுத்தணும், உன்னுடைய அழகை பார்த்து அந்த சீதாதேவி அந்த மான் வேணும்னு கேட்கணும் ராமனை. ராமன் அதை கொண்டு வர்றதுக்காக உனக்கு பின்னால் ஓடி வருவார். நீ அந்த சமயத்தில் மகாவேகமாக வெகு தூரம் செல்லணும், ராமனுடைய பாணம் விழறதுக்கு முன்னால் வெகு தூரம். இதெல்லாம் அவனுக்கு தெரியும், என்ன மாயையோ இல்லையா, இங்கே மறைஞ்சு போயிடுவார், ஒரு 200 கிலோத்துக்கு அண்ணண்டா காணப்படுவார், அங்கே மறைஞ்சு போவார், இன்னொரு இடத்த காணப்படுவார், நேராக ஓடினா பாணத்தை அடித்து போடலாம். இங்கே மறைஞ்சு போனால் என்ன பண்ணுறது, இங்கேருந்து அங்கே தோணும், அங்கேருந்து இங்கே தோடுற, இந்த பானத்தை குறி வைக்க முடியாத அளவுக்கு நீ ஓடணும், வெகு தூரம் ஓடணும்னார். அப்புறம் என்னாச்சுன்னார், ஒருவேளை அவருடைய பானம் உங்கள் மேலே விழுந்ததுன்னா பிராணன் போகிறப்போ கூட நீங்கள் ஒரு சகாயம் பண்ணணும். என்னன்னார், ஹே லக்ஷ்மணான்னு கத்திவிட்டு பிராணம் பண்ணும். எப்படின்னார், ராமன் கோரத்தில் கட்டிட்டு இவர் பார்த்தார், இதெல்லாம் நடக்காத காரியம், எனக்கு ராமனை கண்டாலே பயம், ரகாராதி ராமன்னு மட்டும் இல்லை ராங்கிற எழுத்து கண்டாலே நமக்கு ரதம்னாலே பயமா இருக்குன்னா. என்ன அந்த ராமன் என்ன ஒரு அடிக்கு அடிச்சார் பாருங்க, அன்னைக்கு விட்டதான அடி, அன்னிலிருந்து என்னால் தாங்க முடியாதப்பா, நான் இதை பண்ண மாட்டேன்ட்டான். ராவணன் பார்த்தேன், பண்ண மாட்டேங்கிறியா, அப்ப நான் கொண்டு விடுறேன்ட்டேன். அப்புறம் பார்த்தேன், நம்ம பிராணம் போறது தீர்மானம் ஆயிடுது, ஒன்னு ராவணன் கையிலயா என்ன ராமன் கையில, அவ்வளவுதான் சாய்ஸ் நமக்கு. ஏண்டா சொன்னது ஒத்துக்கலன்னா இவனே கொண்டு விடுறான், சொன்னது ஒத்துண்டோன்னு வச்சுங்களேன், ராமபாணத்துக்கு இது கிடையாது, ஏன்னா ஒரு தரம் அம்ப விட்டாரையானால் அது கொல்லாமல் வரப்போறதில்ல, தெரியும் அவனுக்கு விவகாரம் என்னாச்சுன்னு. ஸோ இங்கே பிராணனை விட அங்கே போகிறதே பெட்டர் அப்படின்னு கிளம்பினான் விவகாரம் முழுக்க. அப்போ வந்து சொல்கிறான், ரகாராதி நினாமணி ராமத்ரஸ்தானி பாரதா ராவணா அப்படின்னு. இவர் என்னன்னார், இப்படி அந்த அவன் சொல்கிறான், மனுஷாளுக்கு ஹிதத்தை சொன்னால், நன்மையை சொன்னால், சொல்றவாளும் குறைச்சல், சொல்றது எடுத்துக்கிறவாளும் ரொம்ப கஷ்டம், அப்பிய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா, சொல்றவனும் கஷ்டம் கேட்கறவனும் கஷ்டம். அப்படி இருக்கிற காலத்துல நீங்க எப்படி பண்றேள், எல்லோருக்கும் நன்மையை உண்டு பண்றேள். அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ற, அவளுக்கு எப்படியாவது அவ மனசுல பூந்துட்டு அவளுக்கு ஒரு குருநாதரை கொடுத்து அவர் சொல்ல கேட்கிற சாஸ்திரங்களை காதால கேட்டு என்னைக்காவது நம்ம பகவான் அடைய மாட்டோமா எனக்கூடியதான வழியை உண்டு பண்றேன். ஸ்ரேயப்பதோத்யோகினா, எல்லோருக்கும் ஸ்ரேயப்பதத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு செயல்லையே இருக்கள், திருஷ்டா திருஷ்ட மதோபதேச கிருதினா. அதோட இல்ல, காணக்கூடியதான இந்த உலகமோ பார்க்காதான பற்ற உலகங்கள்லையோ ஸ்ருதிகளையோ எல்லாவற்றையும் அதை எப்படி அடையிறது எனக்கூடியதான தத்துவத்தை நீங்க பண்ண, ஈஸ்வர அனுகிரகா தேவா பும்சாமத்வைத வாசனா மகாபய கிருதத்ராணா த்வித்ராணாம் உபஜாயதே. அந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது, உபனிஷத்துகளை கேட்கறது, சூத்திரங்களை கேட்கறது, அதுக்கு பாஷ்யத்தை கேட்கறது, அது பரமனுடைய பரம கருணை இருந்தால்தான் முடியும். நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம், சந்தர்ப்பமே கிடைக்காது. எத்தனையோ பேர் சந்நியாசம் வாங்கிட்டு சொல்றவா இல்லாம உபாசனம் பண்ணிட்டு இருக்கா, இங்க நினைக்கிறோம் நம்ம சன்னியாசம் வாங்கிண்டாச்சு, தினமும் வேதாந்தத்தை ஆரஹா உபாசீதா ஆரஹா வேதாந்த சிரவணம் குறியாது. சன்னியாசம் வாங்கிட்டவா யதீஸ்வரால் அவன் என்ன பண்ணனா, தினந்தோறும் வேதாந்தத்தை கேட்கணும். சொன்னாத்தானே கேட்க முடியுங்கிறான். யார் சொல்றான்? கடைசியா அட்லீஸ்ட் யாராவது அந்த சாதுர்மாசிய சமயத்திலேயாவது சொல்வாளான்னு காத்துட்டு இருக்கான். ஏண்டா நேர் அதை சொல்றதே கொஞ்சம் ஹித்தமா இருக்கணும் முடியும். சொல்றது புரிகிறா போல சொல்லணும், தினந்தோறும் சொல்லணும். யார் சொல்றான்? கேட்கணுங்கிறது அது சன்னியாசிகளுக்கு நித்திய விதி. அதே போல சன்னியஸ்ய சிரவணம் குறியாது. சன்னியாசம் பண்ணி என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணணும். என்னது ஊர்வம் இல்லை கதையில் வேதாந்தத்தை சிரவணம், தினந்தோறும் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும். யார் சார் வந்து சொல்ல போறா? அதுக்காக என்ன பண்ணிவிட்டா? இப்பாவது ஏதோ மெட்ராஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருக்க, கிராமாந்தரத்தில் யார் சொல்வா? அவ காட்டில்தான் இருக்கணும், காட்டில் யார் சொல்வா? ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்காக என்ன பண்றதுன்னு ஓம்கார உபாசம் சொல்லி கொடுத்துடா. அவளுக்கு எப்புனரேத திரிமாத்திரேண ஓமித்யேதேனைவ ஏ அக்ஷரம் உபத்யாயிதா ச தேஜசு சூரிய சம்பன்னா அப்படின்னு இந்த ஓம்கார உபாசனையினாலேயே அவ பிரம்மலோகத்துக்கு போற, அங்கே சிரவணம் கிடைக்கிறது, அங்கே மோட்சத்தை அடைக்க போற. ஆகையால் வேதாந்த சிரவணம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பகூனாம் ஜன்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு உன்னுடைய அனுகிரகத்தினால் தான் கிடைக்கும். திரஷ்டா திரஷ்டமதோபதேச கிருதினஹா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பத பதார்த்தங்களையும் பரலோகத்துக்காக சொல்லக்கூடியதான ஸ்ருதிகள்லாம் எதை சொல்றாளோ அந்த விஷயங்களை அடையக்கூடியதான வழியும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்க நீங்க. திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினஹா இப்படி நீங்க. ஸோ ஒரு சாஸ்திரம் நம்ம வாசிக்கணும், உபனிஷத்துகளை நமக்கு கேட்கணும்னா பரமனுடைய அனுகிரகம் திவ்ய அனுகிரகம் வேணும். பல பிறவைகளில் நமக்கு ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், கோவிலுக்கு போய் பகவானை அடைஞ்சிருக்கணும். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, பல பிறவைகளில் பண்ணினதான வேதாத்தியனங்கள் என்ன, விரதங்கள் என்ன, தபஸ் என்ன, ஜபம் என்ன, இவைகள்லாம் பண்ணினத்தினால யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணினத்தினால உங்களுக்கு கேட்கக்கூடியதான வாய்ப்பு வருது. கேட்ட பிறகு புரியறதா இல்லையோ அது அப்புறம், கேட்கிற வாய்ப்பே இது கஷ்டம்ங்கிறது சாஸ்திரம். அதுக்கு கொடுக்கிறவர் அனுகிரகம் பண்றவர் பாக்கியாபியர வியாதின பாக்கியாந்தர வியாபினா. எங்க இருக்கள் நீங்க? எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கள், வெளியிலையும் இருக்கள். தாங்கள் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கள், ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துருக்கள். வெளியில இருந்தா மட்டும் போறாதுன்னு இதயத்துக்குள்ளேயே இருக்கள். என்ன என் இதயத்துக்குள்ள இருந்தா தானே என் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கவலை அவருக்கு தெரியும். யாரோ அவருக்கு கவலைப்படுறாருன்னு சொன்னா அதுக்கு தெரியாது, அது அங்கே இருந்து பார்த்தா தான், நேராக பார்த்தா தான் தெரியும். டாக்டர்கிட்ட போறாள் வயித்த வலிங்கிறாள், சரி வயித்த வலின்னு சொன்னா டாக்டர் சரிங்கிறார், அவ்வளவுதான். என்ன இந்த வயர் எப்படி வலிக்கும்னு அவருக்கு தெரியுமா? சில டாக்டர் கேட்குற பின்னு குத்துறா போல வலிக்கிறதா, இல்லை எரியிறா போல வலிக்கிறதா, கொஞ்சம் கொஞ்சமாக வலி வந்து ஜாஸ்தி ஆறுதா, இல்லை வரும்பொழுதே ஜாஸ்தி ஆயிடுறதா, இப்படி மேலேயும் இறங்கியிருந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், இறங்கியும் இப்படி வந்துட்டே இருக்கா? உமக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் நான் வலியே அனுபவிச்சுட்டு போயிடுறேன்ட்டு அவன். என்ன இப்படி என்ன இதெல்லாம் சொன்னா தானே அவருக்கு தெரியும். என்ன சாப்பிட்டு நீங்க? என்ன ஐயா நேத்து என்ன சமையல் பண்ணாலும் ஆத்துல மறந்து போயிட்டேன். ஆத்துக்காரி கேட்டா அவளும் மறந்து போயிட்டான். அன்னன்னைக்கு பார்த்த தலைவர் புதுசா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும், இன்னைக்கு காலமே இதான் சாப்பிட்டேன்னா, இல்ல இல்ல நாலஞ்சு நாளா என்ன சாப்பிட்டேன்னு தெரியாதுன்ற, நான் தினந்தோறும் அண்ணன் சாப்பிடுறேன் அவ்வளவுதான், இல்ல ஞாபகம் இருக்கா? டாக்டர் கேட்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஆனா விவகாரம் என்ன, ஏன் வந்தது, எப்படி வந்தது, இவைகள்லாம் நாம சொல்றது ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். என்ன டைரி மெயின்டைன் பண்ணோம், இன்றைக்கி என்னென்ன பண்ணினோம், என்ன சாப்பிட்டோம், அப்படித்தானே சொல்ல முடியும். நம்ம எல்லாத்தையும் மறந்துன்னா போகிறோம், ஆனால் விவகாரம் என்னன்னார் அவருக்கு தெரியும். இவனால் ஒன்றும் எடுத்து சொல்ல முடியாது. இந்த இப்போ கவலை இது வந்தது, இப்படி வந்தது, இதனால் வந்ததுங்கிறது இவனுக்கு தெரியாது. வந்த கவலை பிறகு அழத்தான் தெரியும் இவனுக்கு. ஆகையால் என்ன பண்ணினார்? அதுக்குள்ள அவர் இருக்கார், உங்கள் இதயத்துக்குள்ள அவர் இருக்கார், இருந்து நேராக பார்த்துட்டு இருக்கார். எப்போ வந்தது, என்ன தப்பு பண்ணினா, எதனால வந்தது பார்க்கிறாராம். பாக்கிய அபியந்தர வியாபினா பரமேஸ்வரன் ஏன் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கார், ஒரு சந்தேகம் வரணுமோ இல்லையா? உமக்காகத்தான். உமக்கு ஏதோ ஒரு பொருள் வேணுமையானால் அந்த இடத்துக்கு உங்களை சேர்க்கறதோ இல்ல அப்பொருளை உங்ககிட்ட கொண்டு வரதோ, ரெண்டுல ஒண்ணு பண்ணணும். இருந்த போல இருந்து சொல்லாம நீங்க டெல்லிக்கு போனேள், பம்பாய்க்கு போனேள், ஏன் சார் போனேன்னு போற போல உத்தேசமே இல்லையே, டக்குன்னு போனேள். ஆமா சார், அவசரமா போக வேண்டி வந்துருத்து போனேன்னா. அவசரமா போக வேண்டி ஏன் வந்துருது? எந்த இடத்துல நீங்க படுத்துக்கணுமோ, என்ன சாப்பிடணுமோ, என்ன உட்கொள்ளணுமோ, எந்த சுகத்தை அனுபவிக்கணுமோ முன்னால தீர்மானம் ஆயிடுது. பகவான் பார்க்கிறார், அந்த ஊர் இங்க கொண்டு வர முடியாது, இவன் அங்கே சேருன்னா. அதனால்தான் டக்குன்னு போறேள், ஒரு ஞாபகமும் இல்லையே. இருந்தா போல அவசரமா போக வேண்டி வந்துருது சார் போயிட்டு, போன் வந்தது போனேங்கிறான். அதே போல நீங்க போக வேண்டியது எல்லாம் தீர்மானம் பண்ணி ரிசர்வ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஆக போறதுக்கு நடுவில் வழிக்க வேண்டியத சாதங்கள்லாம் எல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்க, டக்குன்னு என்ன சொன்னார், என்னமோ இன்னைக்கு போன போக தோணலேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். வியாபாரம் ஒன்றும் இல்லை, கடைசி நம்ம போகணும்னு தோணலை சார், இப்ப என்ன போங்க ஆனதா ஆட்டுன்னு உட்கார்ந்துட்டார். எல்லாம் கட்டி பேக் பண்ணேன்னா என்னார், அதெல்லாம் நீ பேக் பண்ணி வளர்த்துட்டு இங்கே சாப்பிட்ருவோங்கிறார் வியாபாரம். ஏன்டா இவருக்கு போகலை, யாருக்கு எங்கே அனுபவம் இருக்கோ, எந்த இடத்துல நீங்கள் இருக்கணுமோ, எந்த நிழலில் நீங்கள் இருக்கணுமோ, எங்கே சாப்பிடணுமோ, எந்த இடத்துல எல்லா செயலும் பண்ணணுமோ எல்லாம் தீர்மானமாயிடுச்சு. அதை பார்த்து அதுக்கு தகுந்தா போல அவர் நடத்துகிறார். அவன் இச்சை நடக்கமே தவிர உங்களுடைய இச்சை இல்லை, நீங்கள் பிளான் பண்ணலாம், ஆனால் கடைசியில் நடத்த வைக்கிறது அந்த பரமாத்மா தான். அதை நமக்கு தெரியணும். அனாவசியம் இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது கவலைப்பட்டு இருக்க, இங்கிருந்து போகணும் போகணுன்ட்டு என்ன மகாவேகமாக போனார், டிராஃபிக்கில் மாட்டின்ட்டார் சார். அந்த பிளேன் காட்டம் போயிடுது, அது பாட்டுக்கு அது போயிடுது. இவர் போன பிறகு என்ன சொன்னார், ஓன்னு அழகா அழடா ஆஃபீஸ் காரியமாச்சே நான் போகணும்னு நினச்சேன்னே, ஒரு 10 நிமிஷம் முன்னால் கணத்துதான் பரவாயில்லையே, நான் வர்றப்பவே போயிடுது, என்ன பண்ணுறதுன்னு ஏர்போர்ட்டு போகிறதுக்குள்ள பிளேன் மேலே போயிட்டே இருக்கு, என்ன பண்ணுவார் வியாபாரம் முழுக்க இல்லையேன்னா. ஆற்றுக்கு வந்து நாளைக்கு ஆஃபீஸில் சமாதானம் பண்ண, என்ன பண்ணுறதோ என்னமோ கவலைப்பட்டுட்டே இருக்கார். என்னமோ ஒரு கடன் காலமரை டிவி ஆன் பண்ணார், என்னாச்சுன்னு அந்த பிளேனை யாரோ வழிவிற்கு எடுத்துன்னு போயிட்டானோ, அவ்வாடானார். என்னடா பகவான் எல்லாம் நல்ல காரியம் பண்ணினா இருப்பாரோ, நானும் போய் இவ்வளோ அவசரப்பட்டிருப்பேனே. பகவானுக்கு தெரியும்னு நாம் என்னமோ கஷ்டம் நினைக்கிறோம். உங்களுக்கு எது நடந்தாலும் எது வந்தாலும் ஒரு நல்லது பகவான் பார்க்கிறார். ஏன்னா பக்தனாக இருக்கிறவன் அவனுக்கு எடுக்கப்படாது, அவனுக்கு எப்படிப்பட்டதான துன்பம் வந்தா போக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். பாக்கியாபியந்தரஸ்தா வியாபினா, அதோட மட்டுமல்ல அந்த பரமாத்மா சர்வஜ்ஞ, அவர் யார் என்னர், எல்லாம் அறிந்தவர், சர்வம் ஜானாதி. நமக்கு சில சமயத்துல இவ்வளவு புண்ணிய நல்ல காரியமே பண்ணிட்டு இருக்கார் சார், மேலும் மேலும் துன்பம் வந்துட்டே இருக்கு சார், யாருக்கும் ஒரு கெடுதலும் நடத்தவே இல்லை சார், ஆனா அவருக்கு துன்பம் வருதே சார் அப்படியே சொல்றான். நான் ஒன்றும் பண்ணலை சார், இதுக்கு மேலும் மேலும் இடி விழுந்துட்டே இருக்கு சார் அப்படிங்கிறான் சில பேர். அதோட நிற்கிறது இல்லை சார், எதிராக இருக்கார் பாருங்க சார், அவர் எப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணல சார், அவன் ஜம்மன் இருக்கார் சார் ராஜன், அவர் கேட்டால் தானே அவர் விஷயம் தெரியா. ஆனால் விவகாரம் இவன் வந்து அவர் அப்படி கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கார், ஆனால் பரமாத்மாக்கு தெரியாதா? ஒவ்வொரு விஷயம் அவருக்கு தெரியும். எப்படி உமக்கு பகுனா ஒவ்வொரு விவகாரமும் எத்தனையோ பகவனுமே வியதீட்டான ஜன்மானி தவச்சா அர்ஜுனா, அப்பா உனக்கு எத்தனை பிறவிகள் ஆச்சு, எனக்கு எத்தனை பிறவிகள் ஆச்சு, ரெண்டும் ரெண்டும் நாறிவே. தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா, ஒரு 10 பிறவிக்கு முன்னால் நீ எப்படி இருக்கேன்னு நான் பார்த்தா டக்குன்னு தெரியும் எனக்கு, ஒரு பன்னியாக ஒரு மூலையில் இருந்துன்றது. ஆனால் எனக்கு என்னன்னா, நான் ராமாவதாரம் பண்ணினப்போ என்ன பண்ணினேன், வாமனாவதாரத்தில் என்ன நடந்தது எல்லாம் தெரியும். என்ன அப்படியே டிவியில் பார்க்குறாப்பால் நான் பார்த்துப்பேன், எல்லா இம்ப்ரெஷனும் என்கிட்ட இருக்க. இந்த சிசிடிவிங்கிறான் பாருங்க, ஒரு மாதத்துக்கு முன்னால் யார் அங்கே வந்தான், யார் இதை எடுத்தான், யார் போனான், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுதோம். அதே மாதிரி விவகாரம் எல்லாம் பகவானே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க. விவகாரம் என்ன, இங்கேருந்து யமலோகத்துக்கு போனான் பிராணனை விட்டு, அங்கே சித்திரகுப்தன் படிக்கிறான், அப்போ நீ இந்த தப்பு பண்ணினார் அந்த தப்பு, நடுவில் இருந்து நான் பண்ணலைன்னா சரி பார்த்துக்கோன்னு இருக்கேன், பண்ணிடுறது முழுக்க அங்கே தெரியறதுன்னு இப்போ நோன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுதுன்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம். ஏன் அவர் வேற எங்கேயும் இல்லை, உங்கள் இதயத்தெல்லாம் இருக்க, அப்பப்பப்போ யார் யார் என்னென்ன பண்ணினாருங்கிறது எல்லாருக்குன்னு தெரியும். ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர், சர்வஜ்ஞ, எல்லாம் அறிந்தவர், எந்தெந்த பிராணி எந்தெந்த சமயத்தில் என்னென்ன பண்ணிட்டு அதனுடைய விளைவு என்ன எல்லாம் அறிந்தவர் சர்வஜ்ஞ. இத்தனை இருந்தாலும் இன்னொன்று தயாகரஸ்ய, இவ்வளவு தப்பு பண்ணினாலும் அவளுக்கு அவளை காப்பாத்துறதுக்கு வழி இருக்காங்கிற எண்ணத்திலேயே இருக்கார். யாராவது தப்பு பண்ணினா நமக்கு முதல்ல என்ன தோன்றது, தப்பு பண்ணினா சார் தின்ன மண்ணுக்கு சொகை அனுபவிச்சு தானே சார் ஆகணும், அதானே சார் நியத்தி, அதனால அனுபவிக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறார், தப்பு பண்ணிவிட்டான் அதை ஏதாவது சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்க்குறாரன். அதனால சர்வஜன் மட்டும் இல்லை, தயா கரஸ்ய சர்வஜஸ்ய தயா கரஸ்ய பவதா கிம் வேதிதவ்யம் மயா, ஹே பரமேஸ்வரா எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்கே, இதை போகிறதுக்கு வழி என்னன்னு நான் எப்படி சொல்லுவேன் உனக்கு, ஏன்னா சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீ அறிஞ்சிருக்கேன், இன்னைக்கு எனக்கு வந்த துன்பம் ஏதோ இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன ஏன் வந்தது எல்லாம் நீ அறிஞ்சிருக்கியப்பா. சர்வஜஸ்ய தயா கரஸ்ய பவதா கிம் வேதிதவ்யம் மயா சம்போத்வம் பரமந்தரங்க, ஹே பரமேஸ்வரா சம்போங்கிறார். உங்களை நினச்ச மாத்திரத்தினாலேயே நல்லது நடக்கும், நீங்கள் நல்லது பண்ண வேண்டாம், நல்லது பண்ணுறவர் சங்கரர், நல்லதை நினைக்கிற நினச்சாலே நல்லது உண்டாருது சம்பு. அந்த சம்புவாக நீங்கள் இருக்கே, எப்போ உங்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துருத்தோ நல்ல நாள் வந்தாச்சுன்னு அர்த்தம். சனத்சுக ஜாத்தியம்னு ஒரு கிரந்தம், சனத்குமாரர் சொல்கிறார், அவர் திருதராஷ்டிரனுக்கு சொன்னார், விதுரர்கிட்ட திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப நாளாக தூக்கமே வருது இல்லையா, 12 வருஷமா தூக்கமே வரல, எப்போ ஏதோ ஒரு சமயத்தில் மத்தியானம் 1 மணிக்கோ 2 மணிக்கோ 2 நிமிஷம் அப்படி தூக்குவார், அவ்வளோதான், மறுபடியும் முழிச்சுட்டே இருக்கார். என்ன சுவாமின்னார், இந்த துரியோதனாதிகளை எப்படித்தான் சரி பண்ணுறதுன்னு அவளால் முடியல, எட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஒரு பையன் கேட்கலன்னு பரவாயில்ல சார், அவன் வந்து மீதி 99 பசங்களையும் கேட்க விடாமல் பண்ணுறான், அதோடு இல்லை அங்கே இருக்கக்கூடியதான பாண்டவாள் நாளுக்கு நாள் வலுத்துண்டே போகிறா, அவள் எப்போவுமே அவள் பக்கத்தில் பகவான் இருந்துட்டுருக்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 100 குழந்தைகளும் பிராணை விட்டுருவான்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, சொன்ன பேச்சும் அவள் கேட்கறதில்ல, தனக்கோ அவள் மேலே ஒரு அன்பு இருக்கு, அதையும் விட்டு கொடுக்க வரை வழி இல்லை, என்னாகுமோ என்னாகுமோன்னு கொதிச்சுட்டே இருக்கார் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுறார், அப்படி இந்த வேதாந்தம் கேட்டுட்டே இருந்தால் தானாக தூக்கம் வருமா, அது எப்படி அந்த கேட்க கேட்க கேட்டுட்டே இருந்த அந்த குரல் இருக்கே அது கேட்டுட்டே இருந்தால் தன்னை மறந்து ஒரு 5 நிமிஷம் தூக்கம் வருங்கிற அபிப்பிராயத்தில் சொல்லுங்கோன்னு ஆரம்பித்தார். யாரா விதுரனை யார் இருப்பார், வேற யார் சொல்லுவா பார்க்கலாம், விதுரர் ரொம்ப வேண்டியவர், தம்பி சொல்லுன்னார், சொல்லிட்டே இருக்கார், எல்லாத்தையும் சொல்லிவிட்டார், புராணங்கள்லாம் சொல்லிவிட்டார், இதிகாசங்கள்லாம் சொல்லிட்டார், நீதி சாஸ்திரங்கள்லாம் சொன்னார், தர்மங்கள்லாம் சொன்னார், அதுக்கப்புறம் சொன்னார் இன்னும் சொல்லு மேலே சொல்லுங்கிறார். இந்த பாருங்க இதுக்கு மேலே சொல்லணும், உபனிஷத்தை தான் சொல்லணும், உபனிஷத்தை சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுன்னு, ஆனால் ஒன்று பண்ணுறேன் அண்ணா நீங்கள் கேட்குற, நான் சனத்குமாரை வரவழைக்கிறேன் பிரம்மலோகத்திலேருந்து, அது எப்படி நேர் நான் சொன்னால் வருவார்னர், இங்கே இருந்து டெலிஃபோன் இருக்கா செல்ஃபோன் இருக்கான், கண்ணை மூண்டு தியானம் பண்ணார், அடுத்த க்ஷணம் வந்து விட்டார். அவருடைய தபஸுக்கு மகிமை பாருங்க, என்ன தபஸ் பண்ணினார் என்ன தெரியல, கண்ணை மூண்டு தியானம் பண்ணார், ஓடி வரார் அவர் சனத் சுஜாதர், வந்ததுமே இது போல் எனக்கு தூக்கம் வரல, வேதா சொல்லணுங்கிறார், எனக்கு சொல்ல தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிட்டேன், இனிமேல் நான் நிறைய கேட்டிருக்கேன் ஆனால் கேட்டிருந்தாலும் எனக்கு சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, நான் எப்படி சொல்வேன், ஆகையால் நீங்கள் தான் சொல்லணும், அந்தனார் அறக்கள் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற. அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், சரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இவர் கேட்குறார். ஒரு மனுஷனுக்கு பிரமாதம்னு என்னது, அது என்ன அது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அவர் பார்க்குறார், என்னடா அது ஒரு மனுஷன் ஆரம்பத்திலே பிரமாதத்தோடைய ஆரம்பிக்கிறது விவகாரம், பிரமாதம்னா என்ன, பிரமாத இம்மை மிருத்யுரஹம் ப்ரவீமி, மனுஷனுக்கு வரக்கூடியதான மரணம்ங்கிறது என்ன, அழிவுன்னு என்னது, அதுவா பகவானை மறக்கிறது, எவ்வளோ கட்டம் வந்தாலும் சரி பகவானை நீங்கள் மறக்காமல் இருக்கிற வரையிருந்த கஷ்டம் கட்டமாகாது, பார்க்கணும் கஷ்டம் இருந்த போதிலும் அந்த பகவானுடைய நினைப்பு நமக்குள்ள பகவான் என்னை காப்பாற்றுவார்னு நினைப்பு இருக்கிற பரியந்தம் அந்த கஷ்டம் தானாக கரைஞ்சி போயிடும், ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் உங்கள் மனசே சொல்யூஷன் கொடுக்கும், ஆனால் அந்த மனசை அழிச்சு விடுறாள் நீங்கள், அது பண்ணப்படாது. பிரமாதம் வை மிருத்யுரஹம் ப்ரவீமி, நான் வேதங்களில் சொல்றது என்ன, பகவானை மறக்கிறது, எது ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததாக விபத்துன்னு என்ன, சம்பத்துன்னு என்ன, விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன்னாராயண ஸ்மிருதி, பகவானை நீங்கள் மறந்து எழுப்ப மறந்து எழுப்பாத்தேளா, இதுதான் நிஜமான விபத்து. வாழ்க்கையில கீழே விழுறது பகவான மறக்கிறது. பகவான ஞாபகம் வச்சுன்றோம்னு வச்சுங்களேன், ஒரு விபத்தும் கிடையாது, எல்லாம் சம்பத்து. பகவான் என்ன பண்ணுவார், உங்களுக்கு எந்த வழியில் போனால் நல்லது வருமோ அது பண்ணி கொடுப்பார். ஆகையால் இப்படித்தான் நீங்கள் இருக்கணும், பகவானை மறக்காம இருக்கணும்னார். அவர் பார்த்தார், பகவானை எங்கள் குழந்தைகள் நினைக்க மாட்டேங்கிறாளப்பாங்கிறார். திருப்பியும் அந்த குழந்தைகள் மேலேயே அவர் காசை கடைசியில் எப்படின்னார், அந்த திருதராஷ்டிராதிகள் மேலே அந்த துரியோதனாதிகள் அவர் வச்ச பிரியம் இருக்கே, அதிகமான ஒரு பிரியம், அதனாலேயே அழிஞ்சேன். அதனால தான் பகவத்கீதை ஆரம்பிக்கிறப்ப முதல் ஸ்லோகம் என்னன்னு யார் பகவான் வாச்சா சொல்ல வேண்டாமா? பகவான் சொன்னார் ஸ்லோகத்தை பகவத்கீதைய ஆரம்பம் ஸ்ரீ பகவான் வாச்சான்னு சொன்னோம் இல்லை, திருதராஷ்டிர வாச்சா என்னன்னு. இந்த ராஷ்டிரமெல்லாம் எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறவர், என்னிடத்துல எப்பொழுதுமே எல்லா பணமும் எனக்கே இருக்கணும்னு நினைச்சவர். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா அயுத்சவ மாமகாக பாண்டவாஸ்தெய்வ கிமகுர்வத சஞ்சயா. அந்த வேத வியாசாச்சாரர் பார்த்தார், தர்மக்ஷேத்ரேன்னு தர்மத்தில் ஆரம்பித்தார், கிமகுர்வத சஞ்சயான்னு ஜெயத்தில் முடித்தார். எங்கே தர்மம் இருக்கோ அங்கே ஜெயம் விட்டார். விவகாரம் உபக்கிரம உபசம்ஹாரம் தர்மக்ஷேத்ரேன்னு ஆரம்பம், கிமகுர்வத சஞ்சயான்னு தர்மம் இருக்கிற இடத்துல ஜெயம் வரப்போகுது. தர்மம் யார் படத்தில் இருக்கோ நீங்கள் பார்த்துங்கோ, அங்கே தான் ஜெயம் விட்டார். விவகாரம் முழுக்க எப்படி இருக்கு அப்படி இந்த பரமேஸ்வரன் சம்பு அப்படின்னு, சம்போத்வம் பரம அந்தரங்கா, எல்லோருக்கும் அந்தரங்கமா இருக்க, ரொம்ப கிட்ட இருந்து சகாயம் பண்ணிட்டு இருக்க, நீங்க எங்கேயோ ஏதோ இல்லை, நான் அங்கே இருக்கேன் சார், உங்க கிட்டையே இருந்து உங்களுக்கு வேண்டிய சகாயம் பண்றல. பரமந்தரங்கிதிமேஸ்மரம்யன்வகம், ஆகையால் நான் என்னால் பண்ணக்கூடியது பண்ணுவதும் ஒன்றுதான், ஏ சம்போ பரமாந்தரங்கா என்ன காப்பாத்து, அவ்வளோதான். இந்த துன்பம் வந்திருக்கு அந்த துன்பம் இருக்கு, அது எப்படி போகுமோ இப்படி போகும், துன்பத்தை எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ண தெரியல. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் சார், இன்னது தான் கஷ்டம், இன்னது தான் பண்ணுறது, என்னதுன்னு சொல்ல தெரியலையே. அதுக்கு வழி முதல்ல கஷ்டமே தெரியல, அதனுடைய விவகாரம் என்னன்னு தெரியல. அப்படி இருந்த போதிலும் நான் என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரன், நான் சொல்லாமலேயே உனக்கு தெரிகிறது, உள்ளும்புறமும் வியாபிச்சிருக்காய், என்னுடைய மனசுலயே இருந்துருக்காய், இன்னைக்கு இல்ல இந்த துன்பம் ஏன் வந்தது எப்பொழுது என்ன பண்ணினேங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால வரக்கூடியதான விளைவும் நீங்க பார்த்துருக்க, இப்படிப்பட்டதான தாங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் சொல்லவும் நமக்கு தெரியல. என்ன ரொம்ப விவகாரங்கள் துன்பங்களை எடுத்து சொல்ல முடியாது, அது அனுபவிச்சத்தான் தெரியும், அனுபவிக்கிறவாளுக்குத்தான் தெரியும். அந்த விவகாரம் ஒவ்வொன்றும் பார்க்குறோமே அதெல்லாம் அனுபவித்த வழக்கத்தான் தெரியும். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்பா பரமேஸ்வர, யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேயப்ரதோத்யோகினா. ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி அவர் ஒரு நாளைக்கு ஒரு யுத்தம் பண்ணுறதுக்காக வேட்டையாடுறதுக்காக போனார், சாயங்காலம் 6 மணி, அப்போ வேட்டை நிறுத்தி இருக்கணுமோ இல்லையோ, அவர் வேட்டையாடிட்டு இருக்கார். ஒரு யானை தீர்த்தத்தை குடிக்கக்கூடியதான சத்தம் கேட்டது. இங்கிருந்து அவர்கிட்ட ஒரு பானம் இருக்கு, சப்தவேதின்னு, எங்கே சவுண்டு வருதோ அந்த இடத்துல போய் அது கொல்லுமா, அதுக்கெல்லாம் குறுகிறீங்களே வைக்க வேண்டாம், பழைய நாளில் என்னென்ன மிசைல் இருந்ததுன்னு பாருங்க, நேரம் இங்கெல்லாம் குறி வச்சு வைக்க வேண்டாமா, அதுக்கு இங்கேன்னு சொன்னேன்னா அது அங்கே போகும், எங்கே சத்தம் உண்டாகிறதோ அங்கே போய் அங்கே இருக்கிறவளை கொண்டுவிடும். அது மாதிரி ஒரு சந்தை வந்து அங்கே கொல்லட்டும்னு பானத்தை போட்டார். போட்டதுமே என்ன செய்தார், அங்கே ஒரு ருஷி பையன் இருந்தான், அவன் தீர்த்தத்தை மொண்டு இருக்கான், அது யானை குடிக்கிறா போல சத்தம் இவர் கேட்டது, அது என்ன பண்ணது அந்த ருஷிக்கு மான கொண்டு கொடுத்தது. அவன் போற ஆண் அழுதுட்டு போனானா, அது அந்த ஆண் கத்தி நான் பாருமோ அப்ப தெரிஞ்சதான், அடாடா என்னுடைய பானமானது ஒரு மனிதனை கொண்டு இருக்கே, நான் தப்பு பண்ணிவிட்டேன்னு ஓடி அங்கே போறார். போனா அந்த குழந்தை அழுதுண்டு கீழப்படுதுன்னு இருக்கான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நான் ஒன்றும் இல்லை, இந்த தீர்த்தம் இருக்கு, இந்த குடத்துல தீர்த்தம் கொண்டு போய் இந்த பக்கத்தில் ஒரு குடிசை இருக்கு, அங்கே அம்மா அப்பா ரெண்டு பேரும் குருடாள், கண் தெரியாது. அவன் ரொம்ப தாகமாக கவலைப்பட்டிருக்கார், வேற ஒரு பார்த்தையும் பேசாம முதல்ல கொடுத்துருக்க தீர்த்தத்தை, அதுக்கப்புறம் பேசுகோங்க. இவன் பார்த்தா, நீ யாரப்பா ரிஷி மாதிரி இருக்கேன்னர், நான் அந்தனர்களே கவலைப்படாதீங்கன்னார், ஏன்னா பிரம்மாத்திய தோஷம் வந்துருன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது இல்லை, நீங்கள் கவலைப்பட முதல்ல போங்கோனர். ஓடி போய் அவளுக்கு கொடுக்குற, கொடுத்த பிறகு என்ன ஆச்சுனர், யாரு அப்படிங்கிற தீர்த்தத்தை சாப்பிட்ட பிறகு சொல்கிறார், இப்பெல்லாம் நான் இந்த ஊருக்கு ராஜானா சக்கரவர்த்தி, இப்படி பண்ணிவிட்டேன் தெரியாத தப்பு நடந்ததுன்னார். அந்த அப்பா சரின்ட்டார், ஆனால் அந்த அம்மாவுக்கு மட்டும் தாங்க முடியல, நாங்க எப்படி இருப்போம், ஒரு குழந்தை தானே, அவன் தானே எங்களை காப்பாத்தினார், எங்களுக்கு இவ்வளவு தூரம் பார்த்தினார், தசரத ஒண்ணும் கவலைப்படாத, உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன். ஆனா அந்த அம்மாவுக்கு பொறுக்கல, என் குழந்தை பானனை விட்டதை வச்சுன்னு நான் எப்படி கவலைப்படுறேன்னா அப்படி நீயும் கவலைப்படணும்னார். சபிச்சு விட்டார். விவகாரம் என்னடா தின்னர், சந்தோஷமா இருந்தார். அந்த அம்மா தவிச்சா இவருக்கு சந்தோஷமா, ஏண்டான்னர், எத்தனையோ வேற கல்யாணம் பண்ணிட்டேன், 60,000 வருஷம் வாழ்ந்தாச்சு, இது வரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு சும்மா இருக்க முடியாதுன்னு, சாதாரணமா குழந்தை இல்லைன்னு போங்கோன்னா பெண்ணாச்சுன்னு. குழந்தை இந்த இல்லாதனால ஒரு பெரிய தோஷம் இல்லை வாழ்க்கையில. ஆனா என்னடா ஆச்சுனர், ராஜாவுக்கு குழந்தை இல்லாம இருக்க கூடாது, ஏன்னா அந்த ராஜ்யம் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணுமோ இல்லையோ, சரியான ஆளா வளர்த்து அவனுக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ இல்லையோ, என்ன பண்றது, இல்லையே இல்லையேன்னு. ஆனா இப்ப ஒரு சாபம் கொடுத்தா இந்த அம்மா அவனுடைய சாபம் நிச்சயமா பலிக்கும். என்ன ரொம்ப கவலைப்பட்டு கொடுத்துட்டு இருக்கா, ரிஷீசன் நல்ல வழியில இருந்துட்டு கொடுத்துட்டு இருக்காவா, யாரா இருந்தாலும் நல்ல ஒரு வழியிலேயே இருந்துட்டு இருக்கவா, அதை சொன்ன வேர்த்தை நடக்கும், சரி பரவாயில்ல, நமக்கு குழந்தை உண்டாகக்கூடியதான யோகம் இருக்குன்னு நினைச்சாராம். ஆனா அதே தசரதன், ராமன் பிறந்தாச்சு, 24 வயசாச்சு, அவர் வந்து ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறப்ப கைகேயி கேட்டா காட்டுக்கு அனுப்ப வேண்டியதான ஒரு சூழ்நிலை. அப்ப ராமனுக்கு போறாங்கிறத பார்த்து அழற, என் ராமன் போறாரே, என் ராமன், ராமன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கல. பிறகு என்ன, அந்த ராமன் அந்த தேருக்கு பின்னால ஓடிட்டு இருக்கார், தேருக்கு தேர்ல ஓடிட்டு இருக்கார், ராமன் போயிட்டு இருக்கார், ஓடுறாராம். என்ன 60,000 வயசான தாத்தா, இவரால் தாங்க முடியல. என்னடாச்சுன்னர், கத்தரா ராமா நீ போனியானால் நான் பிராணனை விட்டுருவேன். நிஜமாவே விட்டார். எப்படி ராத்திரி நேரம் வந்ததுமே இனிமேல கைகே என்னை பார்க்கப்படாதுன்ட்டார். கௌசல்ய வீட்டு கழிச்சுன்னு போங்கன்னார். கௌசல்ய வீட்டில் இருக்க ராத்திரி 2 மணி, தூக்கமே இல்லையா அவருக்க, அவர் தூங்கலைன்னா ஆத்துக்கருகில் எப்படி தூங்குவா, இவர் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஆனப்புறம் கௌசல்யம், நீங்க பார்த்தவங்க நான் போயிட்டு வரேன்னு சுமித்ரா அந்த பக்கம் போனா. கௌசல்யனா ஜென்னர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க, உட்கார்ந்துட்டே இருக்க ஒரு 2 நிமிஷம் ஆனப்புறம் தானா அசிப்பா, யாராக்கும் ஒரு வர வேண்டி தானே, கண்ணு அப்படி சொக்கித்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே சாஞ்சா உட்கார்ந்துட்டா. தீர்த்தம்னு கேட்டாராம், கேட்கல, பிராணம் போயிட்டு. எழுந்து பார்த்தா என்னடான்னு ஒண்ணும் இல்லை விவகாரம், எந்த துன்பம் வந்திருக்க பாருங்க. விவகாரம் என்ன, நம்ம என்னமோ நினைக்கிறோம் அந்தந்த சமயத்தில் மனுஷர்களுக்கு வரக்கூடியதான துன்பம், அதை இப்படின்னு எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு பெரியவாளுக்கே எல்லாம் சாஸ்திரம் வாசிச்சு எல்லாம் சொல்லி ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கே தன்னுடைய துன்பத்தை எடுத்து சொல்ல முடியல. என்ன சாதாரண மனுஷர்களுக்கு எப்படி முடியும், பரமேஸ்வரா ஒன்னும் சொல்லலப்ப, நீயே தெரிஞ்சுக்கணும். சம்போத்வம் பரமந்தரங்கைதிமே சித்தேஸ்மரம் என் வகம், ஆகையால் நான் சொல்றத கொண்டும் இல்லை சொல்லவும் இல்லை, ஆகையால் உன்னை நினைக்கிறதான், எப்பொழுதும் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மனோநிலையை சொன்னார். இந்த மனசு எங்க இருக்க, நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. இந்த சரீரம்ங்கிறது ஒரு வீடு, அந்த வீடுக்கு புண்ணியாவாஜனம் பண்ணணும். புதுசா ஒரு வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், அங்கே புண்ணியாவாஜனம் பண்றது. அதே போலயே ஆத்துல ஏதாவது நடந்திருக்குன்னா அதுக்கப்புறம் புண்ணியாவாஜனம் பண்ணணும், சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. புண்ணியாவாஜனம் பண்ணும் பொழுது என்ன பண்றோம்னு யோசனை பண்ணி பாருங்க. புண்ணியவாதனம் எதற்காக பண்றோம், வீட்டுல சுத்தி இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ஏதோ அழுக்கழுக்க சேர்ந்து போயிடுத்த அசௌசாதிகள்லாம் வந்தது, அது போன பிறகு அந்த வீடு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக புண்ணியவாதனம் பண்றது வழக்கம். புண்ணியவாதனம் பண்றதுன்னு என்ன பண்றதுன்னு, ஒரு இலைய கொண்டு வந்து இல்ல வெள்ளித்தட்டை கொண்டு வந்து அதுல தானியங்களை போட்டு, தானியமோ அல்ல நெல்லோ இல்ல அரிசியோ, நெல் இப்ப கிடைக்கிறது இல்ல, அரிசியை வச்சு அதில் ஒரு கும்பத்தை வச்சு அந்த கும்பத்துக்குள்ள தீர்த்தத்தை ரொப்பி அந்த கும்பத்துக்கு நூலெல்லாம் சுற்றி அதில் தீர்த்தத்தை விட்டு அதுக்கு மேலே ஒரு மாவில் கொத்தை வச்சு அந்த மாவில் கொத்துக்கு மேலே தேங்காயை வச்சு அதில் ஒரு தர்பத்துண்டை போட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு மந்திரங்களை சொல்ல வச்சு அப்ப அந்த மந்திரங்கள்லாம் சொன்ன பிறகு அதை உத்வாசனம் பண்ணி, வருணனை உத்வாசனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு அதை புரோட்சணம் நம்ம மேல பண்ணிட்டு ஆத்துல இருக்கிற எல்லார்டையும் பண்ணிட்டு வீடு முழுக்க எங்கெங்கே சின்ன பொந்து இருக்கோ எல்லா இடத்துலையும் அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்றது, இதுக்கு புண்ணியாக வாசனம்னு பேர். புண்ணியாகம் வாசனம் அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்றது, புண்ணிய அகம் நல்லதாக ஒரு நாளாக அமையட்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்றது. ஸோ எப்பொழுதுமே பகவான நினைச்சுட்டு இருக்கவா, எப்பொழுதும் நல்ல எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கிறவா, நல்லோருக்கும் நல்லது நடக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறவா, அவ சொன்னா நடக்குமா? ஆகையால் அவ சொல்றதும் ஏதோ அவ இஷ்டமா சொல்லப்படாது, வேதம் சொல்லணும், அந்த வேத மந்திரங்களை சொல்லணும். இதுதான் புண்ணியாக வாசனம்னு பேர். வாசனம்னு சொல்வது இந்த மனிதனுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று பெரியோர்கள் சொல்றது. அந்த பெரியோர்கள் எப்படிப்பட்டவா, பொய் பேசாத இருக்கிறவா, எப்பொழுதும் பகவன் நாமாவா சொல்லிட்டு இருக்கிறவா, எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் என்று நினைக்கிறவா, அப்படிப்பட்டவா சொன்னா அது நடக்கும். இதுதான் புண்ணியாவாசனம்னு பேர். இது சாதாரணமாக நம்ம பண்றதை பார்த்துட்டே இருக்கோம். இப்ப புண்ணியாவாசனம் எதுக்கு பண்றது, வீடு சுத்தமா இருக்கிறதுக்காக. எப்படி பண்றது இதெல்லாம் சொன்னேன். இப்ப என்ன பண்ண போறேன், எனக்குன்னு ஒரு இடம் இருக்கப்பா, ஒரு வீடு இருக்கு, என்ன நவத்வாரே புரே தேகே நைவர் வண்ணகாரயன், இந்த சரீரம்னு ஒரு வீடு, இந்த சரீரம் எனக்குடியதான வீட்டுல நீ இருக்காய். நீ இருந்த போதிலும் நான் இத்தனை நாள உன்னை நினைக்கல, நீ இருக்கும் பொழுதே உன்னை கவனிக்காம எத்தனையோ அட்டுழியம் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்னு, எத்தனையோ தப்பு காரியங்கள்லாம் பண்ணிவிட்டேன், எத்தனை நாள் சந்தியாவந்தனம் பண்ணல, எத்தனை நாள் போய் பேசிட்டு இருக்கோம், எத்தனை நாள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம், ஆகிய விவகாரம் என்ன இன்னைக்கு தெரிஞ்சது, அடாடா நான் தப்பு பண்ணிவிட்டேனே. என்னை காப்பாத்துறதுக்கு ஒருவர் என்கிட்டயே இருக்கும்பொழுது அவரை கேர் பண்ணாம எத்தனை பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு நன்மை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த வீட்டை சுத்தப்படுத்த போறேன். சுத்தப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், புண்ணியாகவாதனம் பண்ண போறேன். புண்ணியாகவாதனம் பண்ணணும்னா இந்த சாமான்லாம் தேவை இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், பரமேஸ்வரா எனக்கு புண்ணியாவதனம் பண்றதுக்கு நீ தான் ஒத்துழைக்கணும், என்ன பண்றேன்னு பாருங்க. பக்தோ பக்தி குண அமிர்தே முதமிருதா பூர்ணே பிரசன்னே மன கும்பே. முதல்ல கலசம் வேணும், கலசம் எங்கே போறது, என்கிட்ட தான் இருக்கேன், என்ன மன கும்பே, மனசுங்கிற ஒரு கலசம், அது எப்படி முதமிருதா பூர்ணே, அந்த கலசத்துல தீர்த்தம் வேணும் முதல்ல. வாத்தியார் தட்டை கொண்டாங்கோ, அரிசியை கொண்டாங்கோ, அப்புறம் கலசம் கொண்டாங்கோ பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமோண்ணா, முன்னால் புண்ணியாவாதன்னா கலசத்தை கொண்டு வந்து அதுக்கு அதெல்லாம் நூலெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். விவகாரம் என்னென்ன, அதே போல் நமக்கு என்ன மனசு, இது கும்பம் என்னென்ன, மனசுங்கிற ஒரு கும்பம், அந்த கும்பத்தில் தீர்த்தம் வைக்கணும். கும்பத்தில் தீர்த்தம் இருக்கணுமா இல்லையா, எங்கே தீர்த்தம், முதமுருதா பூர்ணே ஆனந்தம் எனக்கூடியதான தீர்த்தம், நமக்குள்ள இருக்கிற தீர்த்தம் மனசை ஆனந்தமா வச்சுக்கணும். என்ன இத்தனை நாள் ஏதோ நடந்துடுது, இனிமேல் புண்ணியவாதனம் பண்ணி சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு ஒரு ஆனந்தம் இருக்கோ இல்லையோ, அதே போலயே முதமிருதா பூர்ணே பிரசன்னே மன கும்பே. அதுல எப்படின்னு, அந்த கலசத்துக்கு நூல் கட்டணுமோ இல்லையோ, இந்த நூல் கட்டுறதே வராது. நம்ம என்னதான் கட்டினாலும் கட்டினாலும் அது அவங்க வந்து வருது, அவர் என்னமோ கட்டுறாரு சார், இப்படி கடகடான்னு கட்டுறார், அது கரெக்டா நீட்டா வந்துருக்கிறது வழக்கம்னர். அதே மாதிரி நான் எப்படி பண்றது, எனக்க பக்தோ பக்தி குண அமிர்தே, பக்தி எனக்குடையதான ஒரு நூல், இந்த மனசு எனக்குடையதான கும்பத்துக்கு பக்தி எனக்குடையதான நூலை கட்டி வைக்கிறேன். சோ பக்தியோட கூடியதான மனசுல, சந்தோஷம் எனக்குடையதான தீர்த்தம் ரொம்ப இருக்கக்கூடியதான மனசுல, பக்தோ பக்தி குண அமிர்தே முதமிருதா பூர்ணே பிரசன்னே மன கும்பே. தெளிவான மனசு. சில பேருக்கு ஒரு பண்டிகைன்னு வந்தாலே அப்போ கூட தெளிவு இருக்கிறது இல்லை. வரப்போகிறது அடுத்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இன்றைக்கி என்னென்ன, 9 தின்பண்டங்கள் பண்ணணுமே, இதில் தான் இதை பண்ணுறதா அது பண்ணுறதா, அந்த ஸ்வீட் பண்ணுறதா இந்த ஸ்வீட் பண்ணுறதா, இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் சார். முதல்ல பக்தின்னு அங்கே என்ன வரணும், இவளுக்கு இந்த என்ன ஐடியா பண்ணுறது, இதை பண்ணுறதா, நம்ம பண்ணினாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, அது வேஸ்டா போறது, பண்ணாத போனா வாத்தியார் கேட்கிறார் 9 ரகம் பண்ணணும், எல்லாம் நெய்யில பண்ணணுங்கிற, நெய் என்ன விலை விற்கிறது தெரியுமோ, ஏ பண்ணணுங்கிற, ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு பண்றது, பண்றதுக்குள்ளேயே சிரமப்படுறதுன்னு. காலம்ப 5 மணிக்கு எழுந்துட்டு 9 ரகமான பட்சணங்கள் பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாரையும் கூப்பிடணும், அவ வரணும், அவ வேற கேட்கிறார் நீங்க இது பண்ணினேல அது பண்ண, அது நன்னா வந்ததா, இது நன்னா வந்ததான்னு கவலை. நமக்கு எல்லாம் மறந்து போச்சு, வயசாகி தோல்வியோ, விவகாரம் என்னன்னா எப்படி பண்றதுன்னு மறந்து போச்சு, இப்படின்னு இந்த கவலையே டென்ஷன்லயே இருக்கா பார்க்கணும்னு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தோரம் போடுறதுக்கு மறந்து போயிடுச்சு. விவகாரம் அந்நேரத்துக்கு வெளியில் போய் வாங்கிட்டு வாங்குவோங்கிற, வாங்கிட்டு வந்தா மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு நான் பூஜைக்கு உட்காருனா விவகாரம் என்னடா ஜென்ன. இப்படி கவலைகள்லாம் நடக்கிறது பார்த்தீங்களா, ஒரு சின்ன விவகாரமா இருந்தாலும் மனசுல கவலைகள் வருது. ஒரு செயல் படுத்தணும்னா வயசான பிறகு கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். முன்னால அவ்வளவு வயசாகாம நடு வயசுல இருக்கப்ப ஆனது பார்த்து போனார், ஒரு திடீர்னு ஒரு காரியம் விட்டு போச்சு, போனா போட்டோம் அப்படின்னு ஒரு ஜலம் தீர் சேர்த்து விட்டுறோம். வயசான காலத்துல இதுக்கும் தைரியம் இல்லை, பண்றதுக்கும் சக்தி இல்லை, கவலை ஜாஸ்தி ஆயிடுச்ச, என்ன பண்றது? அதுக்காகத்தான் பிரசன்னே மனா, தெளிவான மனசில் பக்தோ பக்தி குணவிரதே மிருத முத மிருத பூர்ணே பிரசன்னே மனக்கும்பே சாம்பா ஹே பரமேஸ்வரா தவங்கிரி பல்லவயுகம். அதுக்கு மேல ஒரு மான் துளிர வைக்கணும், பஞ்ச பல்லவங்கள் வைக்கணும், நியாயமா ஐந்து மரங்களுடைய அந்த துளிர்களை கொண்டு வந்து அக்க வைக்கணும்னு சொல்ற. இப்ப என்னடா சொன்னார், அதெல்லாம் போய் மாவலையில வந்து நின்னது, மாவலையும் கிடைக்கலன்னா அசோகையில வச்சுட்டான். ஏண்டா அது மாதிரி இருக்கேன்னா வேற என்ன பண்றதுன்னு, மாவலையும் ஏட்டலைன்னா பிளாஸ்டிக் மாவலை வைக்கணும், என்ன இயல்புன்னு தெரியாம போயிடுது. நம்ம பண்டிகள்லாம் எதுக்காக பண்றோங்கிற விவகாரம் தெரியாம போயிடுது. அடுத்த ஜெனரேஷன் ஜனங்களுக்கு அவளுக்கு சொல்றவாளும் இல்லை, எப்படி பண்ணணும்னு தெரியல. இந்த மாவலையும் பஞ்ச பல்லவங்கள் வைக்கணும், ஐந்து பல்லவங்கள் துளிர்களை வைக்கணும். அது என்னன்னா இவன் என்ன பண்றதுன்னு, நான் இங்கே போறேன், வேற ஒரு துளிரும் எனக்கு காணப்படலைப்பா, என்ன பண்றேன், தவங்கிரி பல்லவ யுகம், உங்களுடைய பாதங்களை அங்க நினைக்கிறேன், அந்த பாதங்கள் எப்படி இருக்க, அங்க இருக்கக்கூடியதான விரல்கள்லாம் எப்படி இருக்க, மாவல மாதிரி இருக்க, அந்த துளிர் மாதிரி இருக்க, தவங்கிரி பல்லவ யுகம் சம்ஸ்தாபிய சம்வித்தலம். அதுக்கு மேல தேங்காய் வைக்கணுமே, அங்கே போறது தேங்காய்க்கு, அதுக்க சம்வித்தலம், உங்களுடைய ஞான ஸ்வரூபம் இருக்க பத்தல, சம்வித்துன்னா ஞானம், தங்களுடைய அறிவு, தங்களையே நினைப்பு, தங்களுடைய நினைப்பை தேங்காவா நினைச்சு அங்கே வச்சிருக்கேன். ஸோ மனசு எனக்கூடியதான கும்பம், அதுல பக்தி எனக்கூடியதான நூல், அதுக்கு மேல பகவானுடைய திருப்பாதங்கள் எனக்கூடியதான ஒரு மாதுல, அதுக்கு மேல பகவானுடைய நினைப்பு எண்ணம் எனக்கூடியதான தேங்காய், அதையும் வச்சேன். ஏன்னா பகவானுக்கு முக்கண்ணனோ இல்லையோ, அதனால அந்த தேங்காய் மாதிரி அந்த பக்தி இருக்கப்பா. பவ சம்வித்ஃபலம் சத்வம் மந்திர முதிரயந்தி முதிரயன் நிஜசரீராகார சுத்திம் வகன் சத்வம் மந்திர முதிரயன் சத்துவகுணத்தை வளர்க்கக்கூடியதான பஞ்சாட்சர மந்திரத்தை நான் சொல்வேன். சத்வம்னு சத்வகுணத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கே, அந்த மனுஷியாளுக்கு என்ன பண்ணும், சத்துவகுணத்தை கொடுக்கும். ஆனால் அதான் பழைய நாளில் எல்லோருக்கும் சத்வ பஞ்சாட்சர மந்திரத்தை எடுத்து கொடுப்பா. இந்த பஞ்சாட்சர மந்திரமானது சக்தி பஞ்சாட்சரமாக கொடுப்பா எல்லோருக்கும். அதுக்கப்புறம் சன்னியாசிகளாக இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுத்த பஞ்சாட்சரியை கொடுப்பா. ஆனால் பஞ்சாட்சரி மட்டும் எல்லாருக்கும் வரணும், ஆற்றுல எல்லோரும் பஞ்சாட்சரி உபதேசம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சத்வம் மந்திரமுதி இறை என்ன புண்ணியவாஜனத்தில் பிராமணாலெலாம் சேர்ந்து மந்திரம் சொல்கிறாளோ இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பஞ்சாட்சர மந்திரம் தான் தெரியும், சத்வம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை சொல்கிறேன், சத்வம் மந்திரமுதி இறை என்ன. ஆமாம் இவ்வளவு பண்ணுறல, எதற்காக பண்ணுறேள், நிஜ சரீர ஆகார சுத்திம் வகன், இந்த சரீரம் என்னுடைய சரீரம் இருக்க, இது சுத்தமாகணும், வீடு சுத்தமாகணுங்கிறதுக்காகத்தானே, அதில் இருக்கக்கூடியதான ஆசௌசாதிகள்லாம் போகணுங்கிறதுக்காகத்தானே நம்ம புண்ணியவாதனம் பண்ணுறோம். ஸோ இந்த ஆசௌசம் போகிறதுக்கு தோஷம் போகிறதுக்காக புண்ணியவாதனம் பண்ணுறேன். நானும் இப்படித்தான் யமனத்தில் எத்தனையோ எண்ணங்கள் உண்டாச்சு, எத்தனையோ எண்ணங்கள் போச்சு, அவைகள்லாம் போகிறதுக்காக, அந்த பாபங்கள்லாம் போகிறதுக்காக நான் வந்து புண்ணியவாதனம் பண்ணுறப்ப, சத்வம் மந்திர முதீர என்ன நிஜ சரீர ஆகார சுத்திம் வகன் புண்ணியாகம் பிரகட்டீகரோமி, நான் புண்ணியவாஜனம் பண்றேன், ருச்சிரம் கல்யாணமா பாதையன். இதனால என்ன, புண்ணியவாஜனம் பண்ணினா இது மேல வீட்டுல நல்லது நடக்கும். அதே போல என்ன என்னன்னார், நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், ருச்சிரம் கல்யாணமா பாதையன், இது மேல வாழ்க்கையில க்ஷேமம் உண்டாகட்டும், எல்லோரும் க்ஷேமமா ஆனந்தமாக இருப்போம் எனக்கூடியதான எண்ணத்துல, ஹே பரமேஸ்வரா உன்னுடைய அனுகிரகத்தினால நானும் புண்ணியவாதம் பண்ணுறேன், இனிமேல எப்பொழுதுமே எங்க மனசுல சௌக்கியம் இருந்துட்டே இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், சந்தோஷமாக இனிமையாக நல்ல காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும், பகவான் நாம அவ கேட்டுட்டே இருக்கணும், மனசாந்தியோட இருக்கணும். இப்படிப்பட்டதான புண்ணியவாதனம் நான் டிக்ளேர் பண்றேன். பக்தோ பக்தி குண விரதே முத மிருதா புண்ணே பிரசன்னே மன கும்பே சாம்ப சவங்கிரி பல்லவயுகம் சம்ஸ்தாப்பியம் விஃபலம் சத்வம் மந்திர முதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் வகன் புண்ணியாகம் பிரகட்டீகரோமி ருச்சரம் கல்யாணமா பாதையன்னு அப்படின்னு கேட்கிறவா எல்லோருக்கும் சகலக்ஷேமங்களும் ஏற்படக்கூடியதான அழகான ஸ்லோகத்தை பார்த்தோம். அதுக்கு மேல அமிர்த மதனம்ங்கிற வரக்கூடியதான கதையை அடுத்த வாரம்.